கரோதி பாசாலம் பங்கும் லங்கயதே கிரிங் எத்ருபாதமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்யமீஸ்வரம் நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமீதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பகவானுடைய மத்ஸ்ய அவதாரம். என்ன அவதாரம்? மத்ஸ்யம்னு என்ன தெரியுமா? மத்ஸ்யம்னு என்னது? மீன். மீன் அவதாரம். பகவான் எதுக்கு மத்ஸ்ய அவதாரம் பண்ணாரு, அந்த கதையிலேருந்து நம்ம என்ன தத்துவங்களை பகவான் நமக்கு உணர்த்துறாரு, பகவான் எதுக்கு மத்ஸ்ய அவதாரம் பண்ணார், அந்த கதையிலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஓகேவா? ஸோ இன்றையிலேருந்து நம்ம தினமும் ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மத்ஸ்ய அவதாரம், கூர்ம அவதாரம், மொத்தம் எத்தனை அவதாரம்? எவ்வளோ மொத்தம்? பத்தா பன்னெண்டா?
பத்து.
பத்து அவதாரம், தச அவதாரம். இந்த பத்து அவதாரங்களையும் ஒன்றுன்னா, பத்து அவதாரங்களையும் ஒன்றுன்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், ஓகேவா? ஸோ கிருஷ்ணா முழுமுதற் கடவுள், எதுக்காக இந்த உலகத்தில் அவதரிக்கிறாரு? அசுரரை அழிக்கிறார், பக்தர்களை காக்கிறார். ஸ்லோகம் என்னது? அந்த ஸ்லோகம் என்னது? அசுரரை அழிக்கிறது, பக்தர்களை காக்கிறார் இல்லையா? பரித்ராணாய சாது, சாதுனா பக்தர்கள், துஷ்கிருதினா அசுரர்கள். சாதுனா யாரு? சாதுனா பக்தர்கள், துஷ்கிருதினா பக்தர் இல்லாதவங்க, அவ்வளவுதான். ஸோ பக்தர் இல்லாதவங்களை, அசுரர்களை, பக்தர்களுக்கு துன்பப்படுத்தவங்களை தண்டிக்கிறதுக்காகவும் பக்தர்களை காப்பதற்காகவும் பரித்ராணாய சாதுனா வினாஷாய சதுஷ்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தம். தர்மம்னா என்னென்னா, பகவானை பற்றிய பகவானுக்கு நமக்குள்ள நித்தியமான உறவு முறை நம்ம பின்பற்ற வேண்டியது, நம்முடைய ஆதாரமான நிலை, அதை உணர்த்துவதற்காக பகவான் வந்து யுகம் தோறும் அவதரிக்கிறார். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவானி யுகே யுகே, யுகம் தோறும் அவதரிக்கிறார். ஸோ இதுதான் கிருஷ்ணாவுடைய அவதாரம், வந்து பக்தர்களை காக்கணும். ரெண்டு ஸ்லோகம் சொல்கிறார் இல்லையா, ஏழு எட்டு. ஏழாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு? யதா யதாகி தர்மஸ்ய தர்மஸ்ய கிளானிர். தர்மஸ்ய கிளானிர்னா தர்மம்னா என்னென்ன மறந்து போயிடும், மறந்து போயிடுச்சு, தெரியல. தர்மம்னா என்னென்னு நமக்கு தெரியல. தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம். சுஜாமியகம்னா என்னன்னா, பகவான் உள்ளபடி தோன்றார். சுஜாமியகம்னா என்னது? பகவான் உள்ளபடி தோன்றார். எப்போ? தர்மத்தை காப்பதற்காகவும் அதர்மத்தை அழிப்பதற்காகவும் பகவான் வந்து உள்ளபடி தோன்றார், ஓகேவா? அப்படி பகவான் வந்து ஒரு யுகம் பண்ணும், ஒரு யுகம் வரும்போது ஒரு அவதாரம் பண்ணுறாங்க. இந்த மத்ஸ்ய அவதாரம் இருக்கு இல்லையா, மத்ஸ்ய அவதாரம் என்ன அவதாரம் சொன்னேன்? மீன் அவதாரம். இந்த மத்ஸ்ய அவதாரம் வந்து பகவான் ரெண்டு தடவை பண்ணுறாரு. எவ்வளோ தடவை? ரெண்டு தடவை. ஸோ மத்ஸ்ய அவதாரம் ரெண்டு தடவை பண்ணுறாங்க. முதல் தடவை வந்து ஸ்வயம்புவ மனு அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். யார்? ஸ்வயம்புவ மனு. ஸ்வயம்புவ மனுவோடைய பீரியடில், அவருடைய காலத்தில், இப்போ நம்ம நம்ம என்னன்னு சொல்கிறோம், நம்மளாம் மனுஷங்க தானே, மனிதன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம மனுஷனாக இருக்குமா, அதில் சந்தேகம் இல்லையே. நீ நாயா பூனையா? இல்லை இல்லை, நம்ம மனுஷங்க தானே, நம்ம மிருகம் கிடையாது. இப்போ மனுஷங்க அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்ததுன்னா, மனுங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது. மனுஷங்கிற வார்த்தை எங்கிருந்து வருது? மனு. இந்த மனுங்கிறவங்க தான் நம்ம தந்தை, மனித குலத்தோட தந்தை வந்து மனுக்கள், மனித குலத்தோட தந்தை மனுக்கள். மனுக்கள் யார்கிட்டருந்து வராங்கன்னா, பிரம்மா இடத்துலேருந்து வராங்க. பிரம்மா தான் உயிர் வாழிகளை படைக்கிறவர். பிரம்மா யார்கிட்டருந்து வராங்க? பிரம்மா யார்கிட்ட வர? கிருஷ்ணாட்டிருந்து. ஸோ கிருஷ்ணாட்டிருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து மனுக்கள், மொத்தம் பதினான்கு மனுக்கள். எத்தனை மனுக்கள்?
பதினான்கு
மனுக்கள். கிருஷ்ணா, கிருஷ்ணாட்டிருந்து பிரம்மா, பிரம்மாட்டிருந்து 14 மனுக்கள். அந்த 14 மனுக்கள்ல ஒருத்தர் வந்து சுவயம்புவ மனு. யாரு? சுவயம்புவ மனு. சுவயம்புவ மனுடைய டைம்ல, அவருடைய காலத்துல பிரம்மாவுடைய ஒரு பகல். நமக்கு இரவு பகல் வருது இல்லையா? வருதா இல்லையா? நமக்கு இரவு பகல் வருது. அதே மாதிரி பிரம்மாவுக்கு இரவு பகல் வரும். அப்ப பிரம்மா ஒரு பகல் முடிந்து இரவுல தூங்க போறார். யாரு? யார் தூங்க போறா? பிரம்மா. பிரம்மா தூங்க போச்ச வந்து, பிரம்மா தூங்கும் போதே ஹயக்ரீவன் ஒரு அசுரன். யாரு? ஹயக்ரீவன். ஹயக்ரீவன் ஒரு அசுரன் என்ன பண்ணானா, பிரம்மாட்ட இருந்து வேதங்கள்லாம் திருடி போயிடலாம். பிரம்மா தான் எல்லாம் வேதம்லாம் பிரம்மாட்ட தான் இருக்கு. முதல் முதல் வேத ஞானத்தை வந்து கிருஷ்ணா வந்து பிரம்மாவுக்கு கொடுக்குறாரு. வேத ஞானத்தை யார் யாருக்கு கொடுக்குறாரு? கிருஷ்ணா வந்து பிரம்மா கொடுக்குறாரு. இப்போ எல்லா வேதங்களின் ஞானமும் பிரம்மா வச்சுட்டுருக்கார். அதை வந்து திருடி போயிடணும், பிரம்மாட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துடணும் அப்படின்னு ஹயக்ரீவன் ஒரு அசுரன். யாரு?
ஹயக்ரீவன்.
அப்ப அந்த அசுரன் வந்து பிரம்மாவிட்ட இருந்து எல்லாம் எடுத்துன்னு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அதாவது என்ன நடக்கும்னா, பிரளயம், அழிவு ஏற்படும். எப்படி அழிவு ஏற்படும்னா, பிரம்மாவுடைய பகல் முடிந்து இரவு தொடங்கும் போது ஒரு பிரளயம் வருது. அந்த டைம்ல வந்து பிரம்மா எல்லாம் இருப்பாங்க, மற்ற கிரகங்கள்லாம் அழிஞ்சுப்படும். அந்த அழிவு வந்து நீர்னாலும் ஏற்படும், நீர்னால ஏற்படும், நெருப்புனால ஏற்படும். சிலப்போ திடீர்னு எல்லா பக்கம் நெருப்பு, கிருஷ்ணா நெருப்பு உண்டு பண்ணிடுவார். ஃபயர், நெருப்பு உண்டு பண்ணோடனே நெருப்புலேயும் அழிவு வரும். சிலப்போ கிருஷ்ணா வந்து பயங்கரமாக மழை பெய்ய வச்சிடும், மழை பெஞ்சு எல்லா பக்கம் தண்ணி ஆகிடும், தண்ணியிலையும் அழிஞ்சு போயிடும். ஏன்னா அவ்வளோ சக்தி இருக்குது. நெருப்புக்கு சக்தி இருக்கா இல்லையா? நீருக்கு சக்தி இருக்கா இல்லையா? ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சக்தி. நிலம், நீர், நெருப்பு இதெல்லாம் யாருடைய சக்தி? யாருடைய சக்தி? இதெல்லாம் கிருஷ்ணாவோட. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு பக்கம் வந்து எல்லா பக்கம் தண்ணியால் சூழ்ந்துருச்சு, எல்லா பக்கம் தண்ணியால் சூழ்ந்துருக்கு. பிரம்மா அப்படி கண்ணசன் தூங்க போச்சே, யார் வந்தா? ஹயக்ரீவன் ஒரு அசுரன் வந்துட்டு வேதம்லாம் எடுத்துன்னு போயிடணும்னு நினைக்கும்போது, பிரம்மா வந்து அவர்கிட்ட இந்த வேதங்களை காப்பாற்றி மீட்டு கொடுக்கறதுக்காக பகவான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணார். அந்த தண்ணியில் வந்து ஒரு மீன் அவதாரம் பண்ணார். என்ன அவதாரம் பண்ணார்? மீனா மத்ஸ்ய அவதாரம் பண்ணி அந்த ஹயக்ரீவனை இது பண்ணிவிட்டு அந்த வேத ஞானத்தை வந்து திரும்பவும் கிருஷ்ணா வந்து பிரம்மாவுக்கு கொடுக்குறார். இது ஒரு தடவை நடந்தது. இன்னொரு தடவை வந்து சாக்ஷுஷ மனு அப்படின்னு இன்னொரு மனு. யாரு? சாக்ஷுஷ மனு. இந்த சாக்ஷுஷ மனுவோடைய காலத்துல வந்து சத்தியவரதன் ஒரு ராஜா இருந்தார். யாரு? சத்தியவரதா. சத்தியவரத ராஜா வந்து தென்னிந்தியாவில், இந்த தென்னிந்தியாவுக்கு வந்து திராவிட தேசம் சொல்லுவாங்க. தென்னிந்தியாவுக்கு என்ன
பேரு?
திராவிட தேசம். தென்னிந்தியாவில வந்து சத்தியவரத ராஜா ஒரு மிக சிறந்த மன்னரா இருக்கார். ராஜ ரிஷி, பகவானுடைய பக்தர், தெய்வீகமான குணம் உள்ளவர், ரொம்ப நல்லவர். யாரு? சத்தியவரத ராஜா. ஸோ சத்தியவரத ராஜா வந்து இந்த உலகத்தை ரொம்ப நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, பகவான் மேல நல்லா பக்தி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து ஒரு நாள் சத்தியவரத ராஜா ஒரு நாள் என்ன பண்ணாருன்னா, பகவான் மேல அன்பு பக்தி இன்னும் அதிகமாகணும், பக்தி தொண்டில் இன்னும் முன்னேற்றம் அடையணும், பக்தி தொண்டில் இன்னும் முன்னேற்றம் அடையணும், எப்பவுமே பகவானுடைய நினைவிலே இருக்கணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கார். யாரு? சத்தியவரதராஜன் விரதம் இருக்கார். வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கிறார். தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கார். கிருத்தமாலான்னு ஒரு நதி, கிருத்தமாலாங்கிற நதி வந்து இப்போ காவேரி. இந்த காவேரி நதிக்கரையில் வந்து சத்தியவரதராஜா விரதம் இருக்கார். விரதம் இருந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறார். நம்மள மாதிரி வந்து பிரசாதம்லாம் விதவிதமாக சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருந்தார். பகவானுடைய நாம சொல்கிறார், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம ராம ராம. ரொம்ப அற்புதமாக பகவான் மேலே அன்பு செய்கிறார். அப்போ ஒரு நாள் சத்தியவரத ராஜா இருக்கார் இல்லையா, அவர் வந்து காவேரியில் போயிட்டு ஸ்நானம்லாம் பண்ணிவிட்டு மந்திரம் சொல்லிட்டு இப்படி தண்ணி கையில் எடுப்பார். தண்ணியை கையில் எடுக்கிறார். தண்ணி கையில் எடுத்தோடனே அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணியை கையில் எடுத்து மந்திரம்லாம் சொல்லுவாங்க. சூரியனை பார்த்து சூரிய தேவன் பிரார்த்தனை பண்ணி, பகவானை பிரார்த்தனை பண்ணி, அந்த நதியை பிரார்த்தனை பண்ணி அந்த ஜலத்தை வந்து திரும்ப தண்ணியிலே விடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கங்கைக்கெல்லாம் போனீங்கன்னா, கங்கை மாதிரி புனித நதியெல்லாம் போனால் பக்தர் என்ன பண்ணுவாங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி குதிக்கிற மாதிரி அதுக்குள்ளே குதிக்கக்கூடாது. முதல்ல நமஸ்காரம் பண்ணும். கங்காவில் என்ன பண்ணுவோம், டமான்னு போய் டைவ் அடிச்சிருவோம், அப்படி பண்ணக்கூடாது. கங்காதேவி வந்து இந்த புனித நதிகள்லாம் இருக்கு இல்லையா, கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, வேற என்னென்ன இருக்குது? அந்த ஸ்லோகம் சொல்லு, அந்த ஸ்லோகம் சொல்லு. யாருக்கு தெரியும்?
யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, சிந்து, காவேரி, ஜலஸ்பேம், குரு,
இந்த புனித நதிகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வந்து பகவானுடைய, பகவானுக்கு இந்த நதிகளுக்கு வித்தியாசம் இல்லை. இவங்கெல்லாம் தூய்மையான பக்தர்கள். அவங்க அந்த கங்கையிலையோ காவேரியிலோ யமுனெல்லாம் போய் குளிக்கிறோம்னு வச்சுக்கேன், நம்ம ரொம்ப சுத்தமாகும், நமக்கு பகவான் மேலே அன்பு வரும், நம்ம மனசில் அழுக்கெல்லாம் போயிடும்.
கோதாவரியில் குளிச்சோம்.
அவர் கோதாவரியில் அவன் குளிச்சிருக்கான். நீ எங்கே குளிச்சிருக்க? நீ கங்காலி காவேரியிலும் குளிச்சிருக்க. நீ நர்மதையில் குளிச்சியா? நீ சரி, ஏதோ ஒன்று. ஸோ இந்த நதிகளில் போய் குளிக்கிறோன்னா நம்ம மனசு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், புத்தி சுத்தமாகும், பகவான் மேலே அன்பு வரும். அதனால் இந்த நதியெல்லாம் போயிட்டு நம்ம வந்து இந்த குளத்தில் ஆடு மாடெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதல்ல போய் நமஸ்காரம் பண்ணணும், அந்த நதிகிட்ட பிரார்த்தனை பண்ணணும், எனக்கு பகவான் மேலே பக்தி கொடுங்க, என்னை புனிதப்படுத்துங்க, நான் ரொம்ப அசுத்தமானவனாக இருக்கேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். யார்கிட்ட? நதிகள்கிட்ட போய். அப்போது சத்தியவர்த முனிவர் மாதிரி பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமஸ்காரெலாம் பண்ணிவிட்டு அந்த தண்ணி ஜலத்தை கையில் எடுத்துகிட்டு பகவானுடைய பிரார்த்தனைலாம் பண்ணி இந்த மாதிரி இந்த ஜலம் வந்து என்னை புனிதப்படுத்தட்டும் அப்படின்னு திரும்ப அதில் விடுவாங்க. அப்போ சத்தியவர்த முனிவர் ராஜா இருக்கார் இல்லையா, சத்தியவர்த ராஜா வந்து தண்ணி கையில் எடுத்துகிட்டு அப்படி விட போகும்போது அதுக்குள்ள ஒரு குட்டி மீன் இருந்துச்சு, குட்டி மீன், சின்ன மீன், ஒன்று சின்னதாக ஒரு மீன் வந்து அவர் கையில் இருக்குது. அவர் வந்து தண்ணி என்னடா மீன் கையில் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி விட போகிறார், தண்ணியில் திரும்பவும் அந்த நதியில் விட போனார். அப்போ மீன் வந்து பேசிச்சு, ஓ ராஜா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை நீ விட்டுடாத, நீ என்னை வந்து தண்ணியில் விட்டுறாதங்க, பெரிய பெரிய மீனெல்லாம் இருக்குது, என்னை முழுங்கிடும், என்னை காப்பாற்று நீ அப்படின்னு அந்த மீன் வந்து யார்கிட்ட பேசிச்சு?
சத்தியவர்த்தராஜாட்ட
பேசிச்சு. என்னை விட்டுடாத நீ, இந்த தண்ணிக்குள்ளே என்னை விட்டினா பெரிய மீனெல்லாம் இருக்குது, என்ன சாப்பிட்டுடும், எனக்கு பயமாக இருக்குது, நீ தான் என்னை காப்பாற்றணும். ராஜா என்னடா மீன் பேசுதுன்னு பார்த்தார், மீன் பேசிச்சா? அப்போ என்ன பண்ணார், சரி கொண்டு வந்துட்டார், கொண்டு வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வைக்கிறார், ஒரு சின்ன பானை, ஒரு பாத்திரத்தில் அந்த மீனை விடுறார். விட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பானை அளவுக்கு பெருசாகிடுச்சு. மீன் சொல்லுது, மீன் திரும்ப பேசிச்சு ராஜாட்ட, ராஜா எனக்கு இந்த இடம் பத்தலை, பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு, உள்ள என்னை வேற எங்கேயாவது விடு, நீ இந்த இடம் வந்து எனக்கு பத்தலை. ராஜா பார்த்துருவோம் மீன் இவ்வளோ பெருசாக இருந்து சீக்கிரம் சீக்கிரம், சரி பரவாயில்ல. அந்த பானையிலேருந்து எடுத்து ஒரு தொட்டியில் போய் விட்டார். நம்ம லேண்டில் தொட்டி கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் விட்டார். தொட்டியில் விட்டவுடனே கொஞ்ச நேரத்தில் தொட்டி அளவுக்கு பெருசாகிடுது. திரும்ப மீன் பேச்சு, ராஜா பாரு இந்த இடம் எனக்கு அவ்வளோ வசதியாக இல்லை, எவ்வளோ கஷ்டமாக இருப்பார், என்னை இதோட பெரிய இடத்துல கொண்டு போய் விடுன்னு. ராஜா பார்த்தாரு இந்த மீன் ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக வளருது, வேக வேகமாக வளருது, சரி இப்படி ஒரு வித்தியாசமான மீனாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு கொண்டு போய் அந்த தொட்டிலேருந்து மீன் எடுத்து ஒரு குளத்தில் விட்டார். குளத்தில் விட்டோன்னு என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் நேரத்தில் குள அளவுக்கு பெருசாகிடுச்சு, குள அளவுக்கு பெருசாகிடுச்சு. இந்த திரும்ப மீன் சொல்லிச்சு, ராஜா இந்த குளம் எனக்கு பத்தலை, என்னை வேறு ஏதாவது இடத்துல விட, நீ இப்படி என்னை விட்டுட்டு போயிடாது நீ. உடனே என்ன பண்ண, ராஜா வந்து அந்த மீன் எடுத்து ஒரு ஏரியில் விட்டார், குளத்தோட ஏரி பெருசாக இருக்கும், என்ன பண்ணார், ஏரியில் விட்டார், ஏரி அளவுக்கு பெருசாகிடுச்சு. இந்த பெரிய ஏரி அளவுக்கு பெருசு. ஏரி பார்த்துருக்கியா நீ? இந்த பார்த்த
சென்னையில் பார்த்த ப்ரோ, பின்னாடி
சென்னையில் ஊர் பேரில் தான் ஏரி இருக்கும், சென்னையில் ஏரி இருக்கு, தனமாதிரில பார்த்துருக்கியா நீ? சரி அப்புறமா காமிச்சேன். ஸோ ஏரி இருக்கும், ஏரியில் கொண்டு போய் விட்டார். ஏரினா பெரிய நீர்த்தேக்கம். ஏரினா என்னதுன்னா, அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் தோண்டி வச்சுருவாங்க, மழை வந்தால் தண்ணியெலாம் சேமித்து வச்சு விவசாயத்துக்காக பயன்படுத்துவாங்க, நிறைய ஏரி இருக்கு. அப்போ ஏரியில் போய் விட்டோடனே அந்த ஏரி அளவுக்கு பெருசாகிடுது. திரும்ப மீன் பேசிச்சு, ராஜா எனக்கு இந்த இடம் பத்தலை, பாரு எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஒன்று ராஜா பார்த்தது, இந்த மீனுக்கு சரியான இடம் சமுத்திரம் தான், கடல் தான், கடலில் தான் கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லி மீன் எடுத்துகிட்டு போய் கடலில் தூக்கி போட்டார். கடலில் போட்டவுடனே கடல் அளவுக்கு பெருசாகிடுச்சு, கடல் அளவுக்கு பெருசாகிடுச்சு. ராஜாவுக்கு அப்படி ஆச்சரியம், என்ன அது, முதல்ல குட்டி மீனாக இருந்தது இவ்வளோ பெரிய மீன் ஆகிடுச்சு, இது என்ன சாதாரண மீனாக இல்லை, யாராக இருக்குது இந்த மீன்கிட்ட, அவருக்கு ரொம்ப பிரமிப்பாயிடுச்சு. பிரமிப்புன்னா தெரியலையே, ஆச்சரியம், என்னது அப்படி கண்ணெல்லாம் பெருசாகிடுச்சு. ராஜாவுக்கு எப்படி இந்த மீன் இவ்வளோ பெருசாகிச்சு? உடனே ராஜா வந்து மீன்கிட்ட பேசுகிறாரு, ஓ மீனே நீங்கள் சாதாரண மீனாக இருக்க முடியாது, நீ யாராக இருக்க கூட ஒருவேளை முழுமுதற் கடவுளாக தான் இருக்கணும், கிருஷ்ணாவாக தான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாரு. பகவானே நீங்க எதுக்காக இப்படி இவ்வளவு பெரிய ரூபம் எடுத்திருக்கீங்க, எதுக்காக என் முன்னாடி வந்திருக்கீங்க, தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க நீங்க யாரு, எனக்கு அருள் புரியுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. யாரு? சத்தியவரத ராஜா. யார்கிட்ட? மீனிட்ட பிரார்த்தனை பண்றாரு. இப்போ பகவான் வந்து பேசினார், ஓ சத்தியவரத ராஜா, நான் உன் மேல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், உன்னுடைய பக்தியில நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், உன் மேல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இனி கொஞ்ச நாள், இன்னையிலிருந்து 7வது நாள் வந்து 3 உலகம் அழிய போகுது. பூர்பவா சுவாகா, பூர்லோகம் போர்லோகம் சொர்க்கலோகம்லாம் அழிய போகுது. நான் உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன், அந்த அழிவுலேருந்து உன்னை காப்பாத்துக்காக வந்திருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாத. இந்த இன்னும் 7வது நாள் அந்த வெள்ளம் வந்து எல்லா பக்கமும் சூழ்ந்துடும், அப்போ உன்கிட்ட வந்து ஒரு பெரிய போட்டு வரும், ஒரு பெரிய படகு, போட்டுனா படகு, ஒரு பெரிய போட்டு வரும். அந்த போட்டில் வந்து முனிவர்கள், ரிஷிகள், பிராமணர்கள், மூலிகைகள், மருத்துவ பொருட்கள் எல்லாம் அதில் ஏற்றிட்டு என்ன பண்ணு யோசிக்காத, நான் வருவேன், நான் வந்து உன்னை பத்திரமாக அந்த பிரளயத்திலேருந்து காப்பாற்றுவேன் நான் உன்னை. அப்புறம் நானே உனக்கு வேத அறிவு போட்டுவேன், வேதங்களில் உள்ள ரகசியங்களை, என்னை பற்றிய தத்துவங்களை நான் உனக்கு சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி ராஜாட்ட சொல்லிட்டு பகவான் வந்து மறைஞ்சிடுறார். ராஜா வந்து பகவான் நமஸ்காரம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற, காத்துட்டுருக்கார். அதே மாதிரி பகவான் சொன்ன மாதிரியே 7வது நாள் வந்து பயங்கரமான வெள்ளம், பயங்கரமான மழை, இடி மின்னலோடு கூடிய மழை, பெரிய மழை, ஒரு மழை துளி பெரிய பெரிய துளியாக விழுது, யானை தந்த மாதிரி விழுந்து எல்லா பக்கம் தண்ணி சூழ்ந்துருச்சு, ஃபுல்லாக தண்ணி சூழுது. அதே அவர் சொன்ன மாதிரியே ஒரு படகு வருது, பகவான் சொன்ன மாதிரியே ஒரு படகு வந்து ராஜா கிட்ட வருது. யார்? எந்த ராஜாட்ட? சத்தியவரத ராஜா. சத்தியவரத முனிவர்கிட்ட வந்து ஒரு படகு வந்து, படகு வந்தோடனே அவர் என்ன பண்ணார், அங்கே முனிவர்களாக இருந்தார், சப்த ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள், மூலிகைகள், உணவுப் பொருட்கள், மருந்துகள் எல்லாத்தையும் அந்த படகுல ஏற்றின்றார். ஏற்றிட்டு படகு அப்படியே அந்த தண்ணியில் தள்ளாடிட்டுருக்கு, நீந்தின்னு இருக்கு. அப்போ பகவான் வந்து அழகான கோல்டன் ஃபிஷ், கோல்டன் ஃபிஷ் தங்க நிறத்தில் அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான ரூபம், ஒரு கொம்பு இருக்குது அந்த ஃபிஷ், அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு கொம்பு இருக்கு, அந்த மீனுக்கு வந்து ஒரு கொம்பு இருந்து, இந்த கொம்போட வந்து பெரிய ரூபம், கிட்டத்தட்ட ஒரு 8 மில்லியன் மைல். 8 மில்லியன் அவ்வளோ தெரியுமா? யாருக்கு தெரியும் 1 மில்லியன்? அவ்வளோ 1 மில்லியன்னா 1000 கிலோமீட்டரா? அப்போ 8 மில்லியன் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமான ரூபம், கடலை கூட்ட பத்தாது இல்லை, கடலை எவ்வளோ பெருசு நீளம் அகலம் இருக்குன்னு நம்ம அளக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் ஃபார்ம், ரொம்ப பெரிய ரூபம் எடுத்து அந்த கொம்பு இருக்கு கோல்டன் ஃபிஷ்க்கு, அந்த பகவானுடைய அந்த மச ரூபத்துக்கு அப்படியே நீந்தி வரார். அப்போ என்ன பண்ணுறது, பகவான் ஏற்கனவே சொன்னார் அவர்கிட்ட, நான் வருவேன், அப்போ இந்த படகு எப்படி என்கிட்ட ஜாயின் பண்ணுவே, நீ இந்த படகு வந்து ஃபிஷ்ஷோட ஜாயின் பண்ணால் தானே பகவான் கூட்டின்னு போக முடியும் இல்லையா? அப்போ கிருஷ்ணா என்ன சொன்னார், வாசுகி, வாசுகி சர்ப்பம், வாசுகி நாகம், பாம்பு, வாசுகி பாம்பு வரும், அப்போ நீ வந்து அந்த பாம்பு ஒரு பக்கம் போட்டில் ஜாயின் பண்ணிக்க, இன்னொரு பக்கம் என்னுடைய கொம்பில் ஜாயின் பண்ணிக்க, நான் உன்னை சேஃபாக கொண்டு போயிடுவேன், உன்னை பத்திரமா கூட்டின்னு போயிடுறேன், இந்த இதுலேருந்து உன்னை காப்பாற்றிடுறேன். அதே போல் வாசுகி சர்ப்பம் வந்து, வாசுகி சர்ப்பம் வந்தவொடனே என்ன பண்ணிச்சு, அவர் வந்து சத்தியவரத ராஜா வந்து ஒரு போர்ஷன் வந்து போட்டில் கட்டிட்டார், இன்னொரு போர்ஷனை கிருஷ்ணாவுடைய அந்த மஷ்யத்தோடைய கொம்பில் கட்டினார். பகவான் அப்படியே கூட்டின்னு போகிறார். கூட்டின்னு போகும்போது பகவான் வந்து தன்னை பற்றி அனைத்து தத்துவங்களையும், நான் தான் முழு முதற் கடவுள், எனக்கு பக்தி தொண்டு செய்தான் உயர்ந்தது, என்னுடைய நாமங்களையும் சொல்கிறது மிக மிக உன்னதமானது, எனக்கு கைங்கரியம் பண்ணுறது ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு எல்லா ஆன்மீக தத்துவங்களையும் யார் வந்து யாருக்கு சொல்கிறாங்க, பகவான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணிட்டு சத்தியவரத ராஜாவுக்கு சொல்கிறார். இந்த மாதிரி முழு ஆன்மீக அறிவியும், முழு ஆன்மீக அறிவியும் வந்து சத்தியவரத ராஜாவுக்கு வந்து பகவான் கொடுத்துட்டார். அவர் கொடுத்த அவர் நல்ல நல்ல நாலேஜ் பர்சானிஃபிகேஷன், நல்ல அறிவுள்ள மிக சிறந்த மன்னர் ஆக்கின்ட்டு, அடுத்த பிரளயம் முடிஞ்சது இல்லையா, அழிவு முடிஞ்சு திரும்ப படைக்கணும் இல்லை, பிரளயம் முடிஞ்சால் திரும்ப படிப்பு வருமா இல்லையா, திரும்ப படிக்கும்போது அவர் வந்து சூரிய தேவனுடைய பையனாக பிறக்கிறார். யார்? சத்தியவரத ராஜா வந்து சூரிய தேவன், பேர் வந்து விவஸ்வான், சூரியதேவன் பேரு
யோசுவான்.
யோசுவான்ங்கிற பேர் எங்க கேட்டிருக்கீங்க? பகவத்கீதையில் இருக்கு. இமம் விவஸ்வதே யோகம் பிரோக்தவான் அகம் அவ்வயம் விவஸ்வான் மனுவே பிராக மனுவிற்காக அப்ரவீத். முதல் முதல் வேத அறிவு வந்து கிருஷ்ணா வந்து சூரிய தேவன் சொன்னார். கிருஷ்ணா யாருக்கு சொன்னார் ஃபர்ஸ்டே? சூரிய தேவன். விவஸ்வான் சூரியனுடைய பேர் விவஸ்வான். இமம் விவஸ்வதே யோகம், இந்த யோக முறை பகவத்கீதை, இந்த யோக முறை வந்து கிருஷ்ணா முதல் முதல் யாருக்கு சொன்னாரு? விவஸ்வான் சூரிய விவஸ்வான் மனு. நான் சொன்ன மனு, மனுங்கிறவங்க வந்து யாரு? மனித குலத்தோட தந்தை. அப்ப விவஸ்வானுடைய மனு பேர் வந்து வைவஸ்வத மனு. விவஸ்வானுடைய பையன் பேர் என்னது? வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத விவஸ்வான் மனு, விவஸ்வானுடைய பையன் பேர் வந்து வைவஸ்வத மனு. ஸோ சத்தியவரத ராஜா வந்து அந்த பிரளயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வைவஸ்வத மனுவா தோன்ற, வைவஸ்வத மனுவா தோன்றி ஏற்கனவே கிருஷ்ணாட்டு இருந்து கேட்டுண்ட வேத அறிவு வந்து ஜனங்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் அதுபடி நடைமுறைப்படுத்துறதுக்கு நிர்வாகம் பண்ற ராஜாவா இருந்து எல்லாரும் வழி நடத்துற யாரு? சத்தியவரத ராஜா. ஸோ இந்த மாதிரி பகவானுடைய மத்ஸ்ய அவதாரம் எவ்வளவு தடவை நடந்தது? ரெண்டு தடவை. முதல் தடவை எதுக்காக பகவான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணாரு? ஐத்ரீவன்ங்கிற அசுரன் இருந்து வேதனையை யாருக்கு மீட்டு கொடுத்தாரு? பிரம்மாவுக்கு. ரெண்டாவது தடவை எதுக்கு மத்ஸ்ய அவதாரம் பண்ணாரு? சத்யவதர ராஜாவை வந்து காப்பாத்துறதுக்காகவும் அவருக்கு ஆன்மீக அறிவை கொடுத்து அவரை வந்து மிக உன்னதமான பக்தராக்கினார். புரிஞ்சுதா? பகவானுடைய அவதாரத்தோட நோக்கம் என்னது? பக்தர்களை காக்கிறதும் அசுரர்களை அழிக்கிறதும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ண. புரிஞ்சுதா? ஸோ மத்ஸ்ய அவதாரம் வந்து இதுதான் ஸ்பெஷல். இதுக்காக தான் பகவான் வந்து மத்ஸ்ய அவதாரம் பண்ண. பகவான் ஏது அவதாரம் பண்ணாலும் பரவாயில்ல. மீன் இருக்கு இல்லையா? மீன் பொதுவாக எங்க இருக்கும்? மீன் தண்ணியில். அது என்ன சாப்பிடும் மீன்? என்ன சாப்பிடும்? அழுக்கு தான் சாப்பிடும் இல்லையா? மீன் இப்போ அழுக்கெல்லாம் சாப்பிடும். ஒரு அசுத்தமான உயிரினம் மீன் இருக்கு இல்லையா? அது ஒரு சுத்தமான உயிரினம் இல்லை. அழுக்குகளை சாப்பிடுவோம், அசுத்தமான இடத்துல இருக்கும், அசுத்தமாக தான் இருக்கும். அது அவ்வளவு அதோடைய பிறப்பு வந்து ரொம்ப புகழ் வாய்ந்ததில்லை. மனித பிறவி மாதிரி மீனுடைய பிறவி வந்து அவ்வளவு போற்றுதலுக்குரியது அல்ல. ஆனால் பகவான் மீனாக வராருன்னு வச்சுக்கேன், அது மற்ற மீன் மாதிரி இல்லை. இந்த மத்ஸ்ய அவதாரம் வந்து ரொம்ப ரொம்ப திவ்யமானது, உன்னதமானது. பகவான் எந்த ரூபம் எடுத்தாலும் சரி, மீனாக எடுத்தாலும் சரி, அன்றைக்கி என்ன பேசியிருந்தோம், காட்டு பன்றியோட வடிவில் வந்தார் சொன்ன இல்லையா, வராக அவதாரம். பகவான் என்ன அவதாரம் பண்ணாலும் அவர் பௌதிக குணங்களாலேயோ பௌதிக ரூபத்தினாலேயோ பாதிப்படைய மாட்டார். பௌதிக குணங்களும் பௌதிக விஷயங்களும் பகவானை தீண்டாது, பகவானை தொட முடியாது. சூரியன் இருக்கு இல்லையா? சூரியன் வந்து தரையில் விழுது, தரையில் வந்து அசுத்தமாக இருக்குன்னு எல்லாம் மலம் போயிருக்காங்க, மூத்திரம் கழிச்சிருக்காங்க. அதனால் சூரியன் வலிச்சு அதில் விழும்போது சூரியன் அசுத்தமாகுதா? மாறாக என்ன ஆகுது? அந்த இடம் சுத்தமாயிரு இல்லையா? அந்த மாதிரி தான் பகவான் இந்த ஜட உலகத்தில் வராரு அப்படின்னா அவர் அசுத்தமாக மாட்டார், மாறாக ஜட உலகம் புனிதமடையும் இல்லையா? ஸோ கிருஷ்ணா ஏது அவதாரம் பண்ணி இங்கே வந்தாலும் ஜட உலகத்தில் வந்தாலும் கிருஷ்ணா ஜட உலகத்தினால பாதிக்கப்பட மாட்டார், கிருஷ்ணா ஜட குணங்களால் பாதிப்படைய மாட்டார். கிருஷ்ணா வந்து மூணு குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணா வந்து அவருக்கு ஜட ரூபமே கிடையாது, பௌத்திக ரூபமே கிடையாது. அவர் எந்த ரூபம் எடுத்தாலும் ஆன்மீகமானது, திவ்யமானது, மங்களமானது, வழிபாட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. புரிஞ்சுதா? ஸோ இப்படி சொல்லிட்டு இந்த கேள்வி வந்து பரிஷித் மகாராஜா கேட்டார். பரிஷித் மகாராஜா வந்து சுகதேவ் கோஸ்வாமிட்ட யார் கேட்குறாங்க? பரிஷித் மகாராஜா சுகதேவ் கோஸ்வாமி கேட்டார், பகவான் எதுக்காக மத்ஸ்ய அவதாரம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்கன்ற போது இந்த கதை முழுவதும் யார் யாருக்கு சொன்னாங்க? பரிஷித் மகாராஜாவுக்கு சுகதேவ் கோஸ்வாமி சொல்லிட்டு யாரெல்லாம் இந்த மத்ஸ்ய அவதாரத்துடைய கதையை கேட்குறாங்களோ அவங்க எல்லா விதமான துன்பங்கள்லேருந்தும் பாவங்கள்லேருந்து விடுபடுவாங்க, அவங்க தூய்மையான கிருஷ்ண பக்தி அடைவாங்க. அதனால அந்த பகவான் மத்ஸ்யருக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சுகதேவ் கோஸ்வாமி இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். இதே போல தான் ஜெயதேவ் கோஸ்வாமின்னு ஒரு பக்தர், அவர் என்ன பாடினார் தெரியுமா? பிரளய பயோதி ஜலே திருதவானசி வேதம் விகித வகித சரிதம கேதம் கேசவதேதா மீன சரீரா ஜெய ஜெகதீஷ் ஹரே. பிரளய பயோ, பிரளயம்னா அழிவு ஏற்படும். பிரளய பயோதி ஜலே, ஜலம்னா நீர். பிரளய பயோதி ஜலே திருட்டவானசி வேதம், வேதங்களை மீட்டார். சொன்னா இல்லையா வேதங்களை மீட்டார்னு? யார்கிட்ட இருந்து வேதத்தை மீட்டாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? பிரளய பயோதி ஜலேதிர வானசி வேதம் விகித வகித சரீதம கேதம் கேசவதீதா. கேசவன்னா யாரு? கேசவன்னா யாரு? பகவான். எந்த பகவான்? கேசவன்னா கிருஷ்ணர். கேசவதீதா கிருஷ்ணா, நீங்க தான் மீன சரீரா. மீன சரீரம்னா என்னது? சரீரம் என்னது? சரீரம் உடல். மீனுடைய உடல் எடுத்துட்டார். கேசவதீதா மீன சரீரா. ஜெய ஜெகதீஷ். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ பகவான் மத்ஸ்ய அவதாரம் பண்ணி பக்தர்களுக்கு அருள் பாலினார், சாஸ்திரங்களை சொல்லி கொடுத்தார், தர்மத்தை நிலைநாட்டினார், அசுரர்கள்ட்ட இருந்து காப்பாத்தினார். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ பிரபுபாதுக்கு. ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்விகள், சந்தேகம் ஏதாவது இருக்கா?